ஒரு மரத்து பறவைகள். சித்திரம் எழுதியவர் வெற்றிவண்ணன்.
கீதா, கீதா,
என்னங்க?
என்ன பண்ணிட்டு இருக்க?
என்னங்க இது, சுந்தர் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். பாவங்க, அவரு சீக்கிரமா வான்னு சொன்னாரு.
ஆ, சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் புறப்படு.
சரி சரி, இதோ கிளம்பிடுறேன். அடடடா, சுரேஷ் இந்த காலேஜ்ல இருந்து வரலையே.
என்ன இது, ஒரு கல்யாணத்துக்கு போறது உன்ன கூப்பிட்டதே தப்பா போச்சே. இதுவா, அவன் படிக்கிற புள்ள அப்படித்தான் வருவான்.
நான் எதுக்கு சொல்றேன்னா, வீட்டுல யாரும் இல்லங்க.
எனக்கு தெரியுது கீதா. அடடா, மணி 6 ஆயி போச்சு. இன்னும் பேசிக்கிட்டே இருந்தா அங்க எல்லாம் முடிஞ்சிரும்.
சரி சரி, இதோ நான் வந்துட்டேன். இங்க பாருங்க, வேலைக்கு போன உங்க தங்கச்சி இன்னும் காணுமே.
இந்த பாரு, நீ ரெடி ஆகறதுக்குள்ள ரேவதி கட்டாயம் வந்துடுவா.
சரி சரி, இதோ வந்துட்டேன் அண்ணே.
ரேவதி, என்ன இவ்வளவு லேட்டு?
ஆபீஸ்ல வேலை கொஞ்சம் அதிகம் அண்ணே, அதான் லேட்டு.
சரிம்மா, நீ வீட்டுல இரு. நானும் அண்ணியும் சுந்தர் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறோம்.
சரிங்க அண்ணே. அண்ணே, இந்தாங்க என் சம்பள பணம்.
ரேவதி, அத பீரோவில் கொண்டு போய் வைமா. எனக்கு நேரம் ஆகுதுமா, இப்பவே லேட் ஆயி போச்சு. இதுக்கே அவன் கோச்சுக்குவான். கீதா, புறப்படு.
இதை இதை வந்துட்டேங்க, வாங்க போலாம்.
என்ன சொல்றார், ஒரு வழியா உன் தங்கச்சியோட கல்யாணத்தை முடிச்சிட்ட?
ஆமா செல்வம், பின்ன என்ன செய்யறது?
ஏண்டா செல்வம், உன் தங்கச்சி சரியா படிக்கதான் வைக்கல, ஆனா மாப்பிள்ளையாவது ஒரு அரசாங்க உத்தியோகம் பாக்குறவரா இருந்திருக்கலாம் இல்லையா?
அரசாங்க உத்தியோகம் பாக்குற மாப்பிள்ளை தேடினா அதுக்கேத்த மாதிரி நம்ம செலவு செய்யணும், அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏன், இப்ப இருக்கிற மாப்பிள்ள கார்பெண்டர் தான், இதுவும் நல்ல உத்தியோகம் தானேடா?
கல்யாணம் முடிஞ்ச பிறகு இனி பேசி என்ன ஆக போகுது?
அது சரி செல்வம், உன் தங்கச்சிக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரே வயசு தானே ஆகுது. என் தங்கச்சிக்கு என்ன கல்யாணத்தை முடிச்சிட்டேன், அதே மாதிரி உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே?
சுந்தர், இப்படி எல்லாம் ஒரு மாப்பிள்ளைய என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுப்பா.
ஏன்டா, அப்ப நான் என் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொல்றியா?
டேய் சுந்தர், நான் அப்படி சொல்லலடா. என் தங்கச்சிக்கு இன்னும் நல்ல மாப்பிள்ளையா பாக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான்.
சரி, அது உன் விருப்பம்.
சரிடா சுந்தர், நீ மத்தவங்களை எல்லாம் கவனி, நான் புறப்படுறேன்.
சரிப்பா. இவன் என்ன இப்படி பேசுறான்? என்னோட தங்கச்சியோட மாப்பிளைய குறை சொல்றான். இவன் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள பாக்குறான்னு நானும் பாக்குறேன்.
ரேவதி,
என்னங்க அண்ணே?
என்ன பண்ணிட்டு இருக்க?
துணி துவைக்க போறேன்.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ரேவதி, துணி எல்லாம் அப்புறம் துவைச்சுக்கலாம். முதல்ல போய் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணு.
சரிங்க அண்ணே.
அப்பாடா, இந்த லீவு நாள்ல எல்லாருக்கும் டிஃபன் குடுக்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது.
ஏங்கிதா, எல்லாரும் நீ ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்களா?
என்ன அப்படி வேற ஆசை இருக்கா? ஒவ்வொருத்தரையும் வேண்டி வேண்டி கூப்பிட வேண்டியதா இருக்கே.
இன்னைக்கு லீவு நாள் தானே, அதான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறோம்.
ஆமாங்க, லீவு நாள் வேலைக்கு போற உங்களுக்கு மட்டும்தான், சமைச்சு போடுற எனக்கு இல்லையா?
அதுக்கு ஏன் இப்படி கோச்சுக்கிற?
பின்ன என்னங்க, காலையில கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு விளையாட போன ரமேஷ் இன்னும் வரல பாருங்க.
கீதா, அவனுக்கு பசி எடுத்தா தன்னால வருவான், விடு.
அவனை நீங்க கண்டிச்சாதானே?
வரட்டும், கேக்குறேன். சரி, மார்க்கெட்டு போகலையா?
இல்லங்க, ரேவதி அனுப்பிச்சிட்டேன். அவ வரத்துக்குள்ள நான் மீதி வேலைய பாத்தாகணும்.
அப்படியா? சரி சரி சரி.
செல்வம், செல்வம்.
யாரே? அடே சுந்தர அண்ணா, வாங்க.
என்னம்மா ரேவதி, எங்க செல்வம்?
உள்ளதான் இருக்காருண்ணா.
யாருமா ரேவதி? அடடே சுந்தரா, வாப்பா வா.
என்ன செல்வம், ஆளையே பார்க்க முடியல?
ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம்டா. ஆமா, உன் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வீட்டிலே தான் இருக்காங்களா?
நேத்து தாண்டா அவங்க ஊருக்கு கிளம்பி போனாங்க.
அப்படியா, என்ன விஷயமா இவ்வளவு தூரம் வந்திருக்க?
ரேவதிக்கு ஒரு நல்ல இடம் இருக்குன்னு தரகர் என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாரு.
ஓஹோ,
நான் அவரை ஒன்ன பாக்க சொன்னேன், அதான் வந்து பாத்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு போலாமேனு வந்தேன்.
ஆமாமா, ஒரு தரகர் வந்தாரு. ஆனா அவர் சொல்ற மாப்பிள நான் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லப்பா.
டேய், நீ எதிர்பார்க்கிற மாதிரினா எப்படிடா, எனக்கு புரியலையே.
சுந்தர், வர்றவன் என் தங்கச்சிக்கு ஏத்தவனா பொறுப்புள்ளவனா இருக்கணும்.
நீயும் என்னென்னமோ சொல்ற, ஆனா இதுவரைக்கும் ஒருத்தரையும் பேசி முடிச்ச மாதிரி தெரியலையே.
டேய், ஏதோ அவசரத்துல பார்த்து முடிச்சோம்னு இருக்க கூடாது. ஏன்னா என் தங்கச்சியோட வாழ்க்கை பாதிக்க கூடாது இல்லையா? மாப்பிள்ள எப்படி அமையணும்னு எனக்கு தெரியும்டா.
சரி சரி, அப்ப நான் வரேன்பா.
போயிட்டு வா.
ரேவதி.
சுந்தரண்ணா, என்ன எங்க ஆபீஸ் பக்கம் வந்திருக்கீங்க?
எல்லாம் ஒண்ணு பாக்கலாம்னு தாமா.
என்ன பாக்கவா? என்ன விஷயம்னா?
உன் கல்யாண விஷயமா?
ஏன் கல்யாண விஷயமா? அத நீங்க அண்ணங்கிட்ட பேசணும்.
அவங்கிட்ட பேசுற விஷயம் இல்லம்மா, உங்ககிட்ட தான் பேசணும்.
என்னன்னா சொல்றீங்க?
ஆமாம்மா, உனக்காக நான் பல தடவை உன் கல்யாணத்தை பத்தி உங்க அண்ணங்கிட்ட பேசிட்டேன், சில தரகர்கள்ட்டையும் சொல்லிவிட்டேன். ஆனா உங்க அண்ணன் வர்ற வரநேரம் தட்டி கழிச்சுக்கிட்டே போறான்.
அண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே.
ரேவதி, உனக்கு என் தங்கச்சி வயசாச்சு, அவளுக்கு நான் அண்ணங்கிற முறையில பொறுப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன். ஆனா செல்வம், உனக்கு ஏன் அப்படி கல்யாணம் பண்ணாம இருக்கான்னு தெரியுமா?
அவர்தான் எனக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய பாக்கறேன்னு சொல்றாரே.
அப்படின்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க, உன்னை நம்ப வச்சு அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்.
அண்ணா, நீங்க சொல்றது
நூத்துக்கு நூறு உண்மை. அவன் உன்னோட வருமானத்திலயும் உங்க அண்ணி உன்னை வீட்டு வேலை செய்ய வைக்கிறதையும் தான் குறியா இருக்காங்க.
எங்க அண்ணன் அப்படி இல்ல.
ரேவதி, நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பாக்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, அப்படி இது வரைக்கும் அவனா ஒரு மாப்பிள்ளையாவது பாத்துருப்பானா? நான் அனுப்பி வச்ச தரகர்கள்ட்டையும் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டான் அவங்க அண்ணன்.
அப்படின்னா நீங்க சொல்றது உண்மைதானா?
ரேவதி, உன் மேல அக்கறை உள்ள அண்ணங்கிற முறையில்தான் இப்போ உன்னை தேடி அலுவலகத்துக்கே வந்து உங்ககிட்ட இதை பத்தி பேசுறேன். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கம்மா.
அண்ணா,
உங்க அண்ணன் செல்வம் போல நான் வெளிவேஷம் போட மாட்டேம்மா. எனக்கு மனசுல பட்டத சொல்லிட்டேன். ஏன்னா நீயும் எனக்கு கூட பிறக்காத தங்கச்சிதான்மா.
அண்ணா, நீங்க சொல்றத என்னால நம்ப முடியல. ஆனா அதே சமயம் நம்பாமலும் இருக்க முடியலையே.
ரேவதி, நான் சொல்றது நீ நம்பித்தான் ஆகணும்னு நான் சொல்லல. ஆனா நான் போன பிறகு நல்லா யோசிச்சு பாருமா, நான் வரேம்மா.
ஒருவேளை இவர் சொல்ற மாதிரிதான் அண்ணன் நடந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரி, பாப்போம்.
ரேவதி, கொஞ்சம் சமையல பாத்துக்கம்மா. நான் அந்த எதிர்த்த விட்டு கற்பகல்ல அவ பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் போயிட்டு வந்துடுறேன்.
அண்ணி, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, என்னால முடியல. நீங்க போயிட்டு வந்து நீங்களே பாத்துங்க.
என்னது தலைவலியா? சரி சரி, அப்ப நீ தைலம் தேய்ச்சிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போய் அங்க தலைய காட்டிட்டு உடனே ஓடியாந்துடுறேன்.
சரி.
ரேவதி,
என்ன நீ
சாப்பிடவாமா?
வரேன்.
என்ன ரேவதி, உடம்புக்கு என்ன?
ஒண்ணும் இல்லண்ணே, தலைவலி அதிகமா இருக்கு.
அப்படியாம்மா, வா டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம்.
வேண்டாண்ணே.
ரேவதி, சாப்பிடுமா?
ஐயோ, என்ன இது குழம்புல ஒரே உப்பு.
உப்பா? உங்க அண்ணன் சாப்பிட்டாரு, எதுவுமே சொல்லலையே.
உப்பு ஒண்ணும் அதிகமா தெரியலையே. ஒருவேளை ரேவதிக்கு தலைவலின்றதுனால அப்படி இருக்கோ என்னவோ.
எனக்கு போதும்.
என்ன ரேவதி, அந்த பாருமா கொஞ்சம் ரசம் ஊத்தி சாப்பிடு.
இல்ல, எனக்கு வேண்டாண்ண.
ஏன் ரேவதி, வேற ஏதாவது செஞ்சு தரட்டுமா?
ஏன் கீதா, ரேவதிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே அவ சாப்பிடற மாதிரி ஏதாவது செஞ்சிருக்கலாம்? இல்ல,
லேசா தலைவலின்னு தான் ரேவதி சொன்னா. ஏங்க, குழம்பு நல்லா தானே இருக்கு, உப்பு அதிகமா இல்லையே.
சரி, அதை விடு, அவளுக்கு அப்படி இருக்கு.
இல்லங்க, ரேவதி பேச்சு இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்க.
சரி, போகட்டும், பாக்கலாம்.
ரேவதி. என்ன ரேவதி, லீவு நாள்னு இன்னும் படுத்துக்கிட்டே இருக்கியா?
என்ன விஷயம்?
இன்னும் துணியெல்லாம் துவைக்காம இருக்க. அதான்,
என்னால அதெல்லாம் பண்ண முடியாது.
என்ன ஆச்சு ரேவதிக்கு? சரி சரி, நீ ஓய்வெடுத்துக்க, நான் பாத்துக்கிறேன்.
சார்.
யாரு? வாங்க.
வணக்கங்க.
வணக்கம், உட்காருங்க.
என் பேரு மாணிக்கம்.
சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
என் பையனோட கல்யாண விஷயமா தான்.
அப்படிங்களா?
ஆமாங்க. என் பையன் பேர் கௌதம். இந்தாங்க, இது அவனோட போட்டோ. பேங்க்ல வேலை செய்யறான். உங்க தங்கச்சியோட போட்டோவை ஒரு தரகர் வந்து காட்டினாரு. உங்க தங்கச்சியே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க, அதான் நேரடியா பாக்கலாம்னு வந்துட்டோம்.
அப்படிங்களா? நானும் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா வந்தா உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கோம்.
நீங்க நினைக்கிற மாதிரி எங்க குடும்பம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார்.
அப்படிங்களா? இருந்தாலும் நான் யோசிச்சு சொல்றேனே.
அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சே சொல்லுங்க. அப்ப நான் வரேன் சார்.
போயிட்டு வரேன்.
பாத்தியா ரேவதி, நல்ல வரன் நல்ல இடம்னு செல்வன் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா இப்ப என்னாச்சு பாத்தியா, பேங்க்ல வேலை பாக்குற மாப்பிள்ள போட்டோவை பார்த்தே உன பிடிச்சு போச்சான். அப்படி இருந்து உங்க அண்ணன் எப்படி தட்டி கழிச்சிட்டான் பாத்தியா?
உண்மைதான் அண்ணா, நீங்க இன்னைக்கு சொல்லும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது. இப்போ அது பொய் இல்லன்னு நிரூபணம் ஆயிடுச்சு.
நல்ல வேலைமா, இப்போ அது புரிஞ்சுகிட்டிய.
ரேவதி,
என்ன
என்னமா தேதி ரெண்டாச்சு, சம்பள கவர குடுக்கவே இல்லையே. ஏன் இன்னும் ஆபீஸ்ல சம்பளம் குடுக்கலையா?
குடுத்தாங்களே, ஆனா நான் தான் உங்ககிட்ட குடுக்கல.
ஓ, மறந்துட்டியா? போய் எடுத்துட்டு வாமா.
இல்லண்ண, இனி உங்ககிட்ட குடுக்க போறது இல்ல.
ரேவதி, என்னமா சொல்ற?
நீங்க என்ன படிக்க வச்சு ஒரு வேலையில சேர்த்து விட்டது எல்லாமே என் மேல உள்ள பாசத்துலதான் நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது அதெல்லாம் போலின்னு.
ரேவதி, எதை வச்சுமா இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியல.
நான் உங்க மேல உயிரியே வச்சிருந்தேன், அதனால்தான் நீங்க சொல்றது செய்யறது எல்லாமே ஏன் நன்மைக்காக தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அத நீங்க பயன்படுத்தி என்ன உங்க அடிமை போல நடத்திட்டு வரீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளாதான் உங்களுடைய வேஷம் எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு.
ரேவதி, என்ன சொன்ன? நாங்க வேஷம் போடுறோமா?
பின்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என்ன இந்த வீட்டுல சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தானே நடத்திட்டு இருக்கீங்க?
ரேவதி, உன்னை இத்தனை வருஷம் எங்க பொண்ணு மாதிரி வளர்த்ததுக்கு நீ காட்ட நன்றி கடனா இது?
வளர்த்ததுக்குதான் மாசா மாசம் நான் சம்பாதிச்சு பணம் தந்துட்டு இருக்கேனே. உங்களை பத்தி சுந்தரண்ணா சரியா தான் சொன்னாரு.
என்னமா சொன்னா?
உங்க அண்ணன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான், அவனுக்கு உன் பணம் வேணும், உங்க அண்ணிக்கு நீ வேலைக்காரியா இருக்கணும்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் கடைசியா வந்த பேங்க் மாப்பிளையே நீங்க தட்டி கழிச்சிட்டீங்களே.
தட்டி கழிக்கலம்மா, மாப்பிளையோட தரம் எப்படின்னு பார்த்தேன், ரொம்ப நல்ல பையன்னு தெரிஞ்சுகிட்டேன். அவங்க வீட்லயும் பேசி முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். வர 20ஆம் தேதி நிச்சயதார்த்தம்.
அண்ணா.
ஆமாம்மா, இது என்னன்னு தெரியுதா? உன் பேர்ல நான் தொடங்கின பேங்க் பாஸ்புக். இதுல உன்னோட முதல் மாச சம்பளத்திலிருந்து போட்டுக்கிட்டு வரேம்மா. இத்தனை வருஷமா உன்னோட வருமானத்தில இருந்து ஒரு பைசா கூட எடுத்து நான் செலவு பண்ணல. போதுமா? உன்னோட பணத்துக்காக நான் அலையலம்மா, உனக்கு ஒரு நல்ல இடமா அமையணும்னு தான் நான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். சுந்தர் சொன்னான்னு சொன்னியே, இப்ப நான் சொல்றேம்மா அவங்கிட்ட நான் என்ன பேசினேன்னு. டேய், உன்னோட தங்கச்சிக்கு ஏதோ கிடைச்ச மாப்பிள்ள போதுன்னு கல்யாணம் பண்ணிட்டியே, அதே மாதிரி என் தங்கச்சிக்கு நிச்சயமா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னம்மா. இந்த பையன் அத மனசுல வச்சுக்கிட்டு அவன் உங்ககிட்ட என்ன பத்தி என்னென்னமோ சொல்லிருக்கான், அதையெல்லாம் நீ நம்பி இருக்கியம்மா. அம்மாடி, ரொம்ப சந்தோஷம்மா. உங்க அண்ணனை நீ இந்த அளவுக்கு புரிஞ்சுகிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.
என்ன மன்னிச்சிருங்கண்ணா. இல்ல, யாரோ சொன்னது கேட்டு எங்க அண்ணன் மேலேயே நான் சந்தேகப்பட்டனே. எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னா எனக்கு மன்னிப்பே கிடையாது.
ரேவதி, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, சொல்லாத.
என்னதான் நம் உடன் பிறந்தவர்கள் அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொண்டாலும் அன்பு செய்கின்றவர்கள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களை வெறுக்கின்றவர்களும் நம் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். காரணம், அவர்களிடத்து உண்மையான அன்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையான அன்பு இருந்தால் பிறரின் குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ள நம் மனம் இடம் தராது. உடன் பிறந்தவர்களிடம் நாம் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக நடந்து கொள்வோம்.
ஒரு மரத்து பறவைகள் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் வெற்றிவண்ணன்.